بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. قال رسول الله صلى الله عليه وسلم اللهم الرفيق الأعلى. رواه البخاري. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய ஆலயத்தில் மார்க்கத்தின் ஒரு முக்கியமான இபாதத்தை முடித்துவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நபிகளாருடன் சொர்க்கத்தில் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன, அதுபோன்று இது மாதிரியான மாநாடுகளை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கிறோமா இல்லையா, இந்த மாநாடுகளின் நோக்கம் என்ன, நீங்கள் வரக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, ஏற்பாடு செய்கின்ற மக்களாக இருந்தாலும் சரி, பேச வருகின்ற தாயிகளாக இருந்தாலும் சரி, நாம் செய்கின்ற எல்லா காரியத்தின் நோக்கம் என்ன என்று சொன்னால், மறுமையில் வெற்றி பெறுவது. எப்படி வெற்றி? நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தை பெறக்கூடிய அந்த நோக்கத்திற்காகத்தான் இவ்வளவு காரியங்களையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, நோக்கம் இல்லாம மனுஷன் எந்த காரியத்தையும் பண்ண மாட்டான். இந்த நாட்டுக்கு நம்ம வந்திருக்கிறோமே, ஏன் வந்தோம்? காசு பணங்களை நாம் சம்பாதிக்க வேண்டும். சில பேர்கிட்ட கேட்டமாக்கு, நான் வீடு கட்டணே, என்னுடைய பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கணே, கடனை அடைக்கணே என்கிற ஏதாவது ஒரு நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு, இந்த சவுதி அரேபியாவிற்கு நாம் வந்திருக்கிறோம். அது மாதிரி இதைவிட ஒரு பெரிய நோக்கமாகிய இந்த நோக்கத்தை குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான். திருமறை குர்ஆனின் சூரத்து ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்தின் 185வது வசனம், அதிலே அல்லாஹ் பேசுகிறான், குல்லு நஃப்ஸின் ராயிகத்துல் மௌத் வஇன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா ஃபமன் ஸுஹுஸிஹ அனின் நார் வஉத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ் வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாவுல் குரூர். குல்லு நஃப்ஸின் ராயிகத்துல் மௌத், எல்லா நஃப்ஸும், எல்லா ஆத்மாவும் மரணத்தை அனுபவித்தே தீர வேண்டும் என்று சொல்லிவிட்டு, அவர்கள் அவரவர்கள் செய்த நன்மைக்கு தகுந்தார் போல் கிடைக்கக்கூடிய பரிசாக இருந்தாலும் சரி, தீமைக்கு பகரமான தண்டனையாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் எங்கே பெறுவார்கள் என்று சொன்னால், எங்கே பெறுவார்கள்? மறுமையிலே பெற்றுக்கொள்வார்கள் என்றும் சொல்லிவிட்டு வசனத்தை முடிக்காமல் படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் முக்கியமான செய்தியை பதிவு செய்கிறான். யார் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு விட்டாரோ, ஜன்னா சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டு விட்டாரோ, அவர்தான் மிகப்பெரிய வெற்றியாளர் என்று பதிவு செய்கிறான். செய்துவிட்டு வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாவுல் குரூர், இந்த உலகத்தின் எல்லா இன்பங்களும் உங்களை ஏமாற்றக்கூடிய அற்பமான இன்பத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. நீங்கள் கோடி கோடியாக சொத்து பத்துகளை சேர்த்தாலும் சரி, அல்லது பங்களாக்களை நீங்கள் கட்டினாலும் சரி, நீங்கள் விலை உயர்ந்த காடுகளை வாங்கி பவனி வந்தாலும் சரி, மனைவியை நீங்கள் திருமணம் செய்து கொண்டாலும் சரி, இந்த இன்பங்கள் எல்லாம் உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு அற்பமான தற்காலிகமான இன்பம் என்று பதிவு செய்கிறானே. அப்ப மிகப்பெரிய இன்பம் எது என்று சொன்னால், நிரந்தரமான இன்பம் எது என்று சொன்னால், இம்மையில் அல்ல. அது எங்கே இருக்கிறது? மறுமையில் சொர்க்கமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தற்காலிக சிறிய இன்பத்திற்காக சவுதி அரேபியாவை தேடி வந்திருக்கிறோமே, நிரந்தரமான பெரிய இன்பத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், எப்படி நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெறுவது, எப்படி சொர்க்கத்தை பெறுவது என்கிற குறிக்கோளோடு லட்சியத்தோடு உங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி, அவங்களுடைய கடைசி கடைசி சமயத்தில் அவங்க பேசிய பேச்சு என்ன, என்ன துவா கேட்டாங்க என்கிற இந்த செய்தியை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரில் பதிவு பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கடைசி நேரம் ஏறக்குறைய மரணப்படுக்கை. அந்த மரணப்படுக்கையின் போது அவர்களை பார்ப்பதற்காக ஏராளமான சஹாபாக்கள் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். அதில் வந்த ஒரு சஹாபி யார் என்று சொன்னால், அப்துல் ரஹ்மான் பின் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. எங்கே வர்றாங்க? நபிகள் நாயகத்தை பார்க்க வர்றாங்க. பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண படுக்கையில கிடக்கிறாங்க. யாருடைய வீட்டில்? ஆயிஷா நாயுடைய வீட்டில். அப்ப இந்த அப்துல் ரஹ்மான் வந்தாங்களே, கையில வந்து மிசுவாக்கு குச்சி வச்சுக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிசுவாக்கு குச்சிய ஆதங்கத்தோடு பாக்குறாங்க. மிசுவாக்கு நம்ம தேய்க்க முடியலையே, அந்த அளவுக்கு நாம் பலத்தை சக்தி சக்தியை இழந்து விட்டோமே என்ற கவலையோடு ஆதங்கத்தோடு அப்துல் ரஹ்மானை பார்த்து போட்டு எதை பார்க்கிறாங்க? அவருடைய மிசுவா குச்சியை பார்க்கிறாங்க. அப்ப அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா புரிந்து கொண்டார்கள், நபிகள் நாயகம் வந்து பல் துலக்க விரும்புறாங்க, ஆசைப்படுறாங்க என்பதை புரிந்து கொண்டு, அல்லாஹுடைய தூதரே நீங்கள் பல் துலக்க வேண்டுமா என்று கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஆமாங்குவாங்க. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அப்துல் ரஹ்மான் வந்து ரெண்டு பேருக்கு என்ன உறவு? தங்கச்சி, அண்ணன் குச்சியை வாங்குறாங்க. குச்சியை வாங்கி அப்துல் ரஹ்மான் பின் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த பகுதியில வந்து பழு தேய்ச்சி வச்சிருந்தாரோ அந்த பகுதியை விட்டுபிட்டு வேற முனை இருக்கா இல்லையா, அங்கட வந்து ஆயிஷா நாய பல்லால வச்சு கடிச்சு அந்த குச்சியை மென்மைப்படுத்துவாங்க. மென்மைப்படுத்தி விட்டு நபிகள் நாயகத்துக்கு என்ன செய்வாங்க? அந்த பல்ல வாய வந்து சுத்தம் பண்ணி வைப்பாங்க. அப்படி வாயை சுத்தம் பண்ணிய பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை வந்து அப்படியே ஏந்துவாங்க. அதான் அவங்க பேசிய கடைசி பேச்சு. அதற்கு பிறகு அவர்கள் எதையும் பேசவே இல்லை, கையை அப்படியே ஏந்துவாங்க. கைகளை ஏந்தி விட்டு மூன்று முறை அல்லாஹ்விடத்திலே துவா செய்வார்கள். அல்லாஹும்மா அர்ரஃபீகல் ஆயிலா, அல்லாஹும்மா அர்ரஃபீகல் ஆயிலா, அல்லாஹும்மா அர்ரஃபீகல் ஆயிலா என்று இந்த மூன்று முறை கேட்டார்கள். அதோடு கைகள் கீழே விழுந்து விட்டன. நபிகள் நாயகம் மரணித்து விட்டார்கள் என்கிற செய்தியை அன்னை ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. இதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், அல்லாஹும்மா அர்ரஃபீகல் ஆயிலா, அல்லாஹ்வே மிக உயர்ந்த நண்பர்களோடு என்ன என்ன செய்வாயாக, மறுமையில் சேர்த்து வைப்பாயாக. நபிகள் நாயகமே துவா செய்கிறாங்க, நான் மறுமையில் யாரோடு தங்க வேண்டும் என்று சொன்னால், மிக உயர்ந்த நண்பர்கள் தான் யாரு? நபிமார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவங்க எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு யாரு? மிக உயர்ந்த நண்பர்கள். மிக உயர்ந்த நண்பர்களோடு மறுமையில் சொர்க்கத்தில் என்னை சேர்த்து வைப்பாயாக என்று நபிகள் நாயகமே துவா செஞ்சாங்கன்னு சொன்னா, என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, நம்முடைய துவாவாக இருந்தாலும் சரி, வெறுமனை துவா கேட்பது, துவா என்பது வந்து ஒரு ஈஸியான கேட்டலாம், அதை தாண்டி என்ன செய்யறேன், நீங்கள் துவாவை கேட்டுவிட்டு அந்த லட்சியத்தை பெறுவதற்குரிய வழிகள் என்னவோ அந்த வழிகளை வந்து கையாளனே என்பதை அடிப்படையாக நான் சொல்லிக் கொண்டு, நபிகள் நாயகத்தோடு நாம் சொர்க்கத்தில் தங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை, முதல் இபாதத்து, முதல் வணக்க வழிபாடு என்ன என்று சொன்னால், முடிந்தவரை குர்ஆனையும் சுன்னாவையும் அல்லாஹ்வுக்கு பயந்து கட்டுப்பட்டு பின்பற்ற வேண்டும். வெறுமனை படிக்கக்கூடிய மக்களாக இல்லாமல், வெறுமனை பேசக்கூடிய மக்களாக இல்லாமல், எதை குர்ஆன் சுன்னாவில் நாம் படித்திருக்கிறோமோ அதை என்ன செய்யணும், அதை அமல் பண்ணணும். அதாவது உசூலு தாவாவுடைய முறை என்ன தெரியுமா? முதல்ல கல்வியை கற்றுக்கொள்வது, இரண்டாவதாக என்ன செய்வது, எதை நாம் கற்றுக்கொண்டோமோ அதன் பிரகாரம் அமல் பண்ணுவது, மூன்றாவதாக என்ன, தாவா செய்யணும். அப்ப முதல்ல கல்வி, இரண்டாவது அமலு, மூணாவது என்ன? தாவா. இதான் உசூலு தாவா. ஆனால் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு உசூலு தாவா தலைகீழாக மாறி போய்விட்டது. எப்படி தலைகீழே? கல்வியே இருக்காது, அமலும் இருக்காது. கடைசிய தாவாசின் பத்தியல, அதை வந்து முதலே தாவா செய்வான். இன்னைக்கு நிறைய ஃபித்னாக்கள் தாவா களத்தில் ஃபித்னாக்கள் நிறைந்து விட்டன என்று சொன்னால், உசூலு தாவா தலைகீழாக புரட்டப்பட்டு விட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என் அருமை சகோதரர்களே, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நாம் முடிந்த அளவுக்கு வாழ்ந்தால், நாம் சொர்க்கம் செல்வது மாத்திரமல்ல, சொர்க்கத்தில் யாரோடு தங்குவோம்? நபிமார்களோடு சேர்ந்து தங்குவோம் என்பதை நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகமே சொல்றாங்க. இமா முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹு அலைஹி தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் அவங்களுடைய மதீனாவுடைய பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவி அதுல வந்து உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. இருக்கும்போது ஒரு அன்சாரிய சஹாபி கவலையோடு பள்ளிவாசலுக்கு வருவார். நபிகள் நாயகம் அவரை பார்த்துவிட்டு கேள்வி கேட்பார்கள், யா ஃபுலான் மாலி அராக்க மஹசூனன், என் அருமை தோழரே, உங்களுக்கு என்ன ஆயிற்று? உங்களுடைய முகத்திலே கவலை தெரிகிறதே என்று யார் கேட்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்சாரிய சஹாபியை பார்த்து கேள்வி கேட்பாங்க. அதுக்கு அவங்களும் சொல்லுவாங்க, ஆம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய முகத்திலே கவலை இருக்கிறது. கவலை இருப்பது மாத்திரமல்ல, கவலைதான் என்னை பள்ளிவாசலுக்கு அழைத்து வந்தது. நான் இப்ப பள்ளிவாசலுக்கு வந்தேன்னு சொன்னா ஏன் வந்த? கவலைதான் பள்ளிவாசலுக்கு வரவழைத்தது. என்ன கவலை தெரியுமா? நான் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற போது எனக்கு அப்படியே சிந்தனை மனசுல வருது, நம்ம இந்த உலகத்துல நபிகள் நாயகத்தை பார்க்கிறோம், உங்களை பார்க்கிறோம் இல்லையா, உங்கள்கிட்ட பேசுறோம், உங்கள்கிட்ட பழகுறோம், உங்களை பார்க்கக்கூடிய அருமையான ஒரு பாக்கியத்தை, அருமையான ஒரு வாய்ப்பை இந்த உலகத்தில் நாங்கள் பெற்றிருக்கிறோமே, நான் ஒரு நாள் மரணித்து விடுவேன், நீங்களும் ஒரு நாள் மரணிப்பீர்கள், நாம் இருவரும் மரணித்து விட்டால் என்னுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அமல்களை ஏற்றுக்கொண்டு சொர்க்கத்தை எனக்கு அல்லாஹ் தந்தால் கூட சொர்க்கத்தில் உங்களுடைய தரஜாவை நான் பெற முடியாதே, சொர்க்கத்தில் உங்களை நான் பார்க்க முடியாதே, சொர்க்கத்தில் உங்களோடு பேச முடியாதே, சொர்க்கத்தில் உங்களோடு பழக முடியாதே. அப்படி என்று சொன்னால் இந்த பழகுதல் பேச்சுவார்த்தை என்பது துன்யாவோடு முடிந்து போய்விடுமோ? துன்யா என்பது அற்பமானது, குறிப்பிட்ட ஒரு எல்லை இருக்கிறது. இந்த எல்லையோடு இந்த பார்க்கக்கூடிய பழக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை நாம் இழந்து விடுவோமோ என்கிற கவலைதான் என்னை பள்ளிவாசலுக்கே வரவழைத்தது என்று அந்த அன்சாரிய சஹாபி அவங்க கவலையை சொல்லுவாங்க. சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கவலைக்கு தீர்வாக எந்த ஒரு பதிலையும் சொல்ல மாட்டார்கள். ஏன் சொல்லவில்லை என்று சொன்னால் இவங்களுக்கு வந்து பதில் தெரியாது, சரியா? நம்ம ஸ்டைல் தெரியுமா, தெரியதோ தெரியலையோ என்ன செய்யணும், சொல்லிறனே, அதுக்கு பிறகு வேண்டாம் வாத்திக்கலாம், சரியா? இது நம்ம நம்ம கலாச்சாரம். தெரியவில்லை என்று சொல்வதை இன்றைக்கு அவமானமாக கருதப்படுகிறது. ஆனால் உண்மையான சுன்னா என்ன என்று சொன்னால், தெரியவில்லை என்று சொன்னால் மௌனமாக இருப்பது, தெரியவில்லை என்று ஓபனாக சொல்வது, இதுதான் சுன்னா. அந்த சஹாபி கவலைப்படுறாங்க, கேள்வி கேட்கிறாங்க, இவங்களுக்கு வஹி வந்து கொண்டிருக்கிறது, வஹி வரக்கூடிய நபிகள் நாயகத்துக்கு என்ன செய்யல, தெரியல, சும்மா இருக்கிறாங்க. அப்படி சும்மா இருக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, சரியா? வந்து ஒரு ஆயத்தை இறக்குறாங்க. எந்த வசனம் என்று சொன்னால், திருமறை குர்ஆனின் சூரத்துன் நிசா என்று சொல்லக்கூடிய நாலாவது அத்தியாயத்தின் 69வது வசனம். அவர் கேள்வி கேட்டாரே, ஆதங்கப்பட்டாரே, கவலைப்பட்டாரே, அதற்கு பதிலாக இந்த வசனம் அருளப்படுகிறது. வமன் யுத்இல்லாஹ வர்ரசூல் ஃபவுலாயிக மல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷுஹதாய் வஸ்ஸாலிஹீன் வஹஸுன உலாயிக ரஃபீகா. எவர்கள் இந்த உலகத்தில் வமன் யுத்இல்லாஹ வர்ரசூல், சரியா, குர்ஆன் சுன்னாவுக்கு கட்டுப்படுறாங்களோ, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் யாரு கட்டுப்பட்டார்களோ அவர்கள் நாளை மறுமையில் யாரோடு தங்குவாங்கன்னு சொன்னா, ஃபஉலாயிகம் அல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், எவர்கள் மீது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய நியமத்துகளை பொழிந்தானோ அவர்களோடு சொர்க்கத்திலே தங்குவார்கள். யார் மேல அல்லாஹ் நியமத்து பண்ணானா? மின நபியீன, யார் மேலயா? நபிமார்கள். வஸ்ஸித்தீகீன, உண்மையாளர்கள். நல்லவர்கள். இவங்களோடு யார் தங்குவாங்களா? இந்த துன்யாவில் நீங்கள் முடிந்தவரை குர்ஆன் சுன்னாவை பின்பற்றினால் நீங்க எல்லாம் வந்து சொர்க்கத்தில் நபிமார்களோடு தங்குவீங்க என்கிற இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கினானே, ஏன் இறக்குறான்? அந்த சஹாபி கவலைப்பட்டாரே, இதுக்கு மேல துனியாவுக்கு மேல மறுமையில சொர்க்கத்துல நமக்கு வந்து ரசூல்லாவை பார்க்க முடியாதோ, பேச முடியாதோ, பழக முடியாதோ, இந்த முஹப்பத் என்பது துனியாவோடு முடிஞ்சு போய்விட்டதோ என்று கவலைப்பட்டாரா இல்லையா? இந்த ஆதங்கத்திற்கு, இந்த கவலைக்கு ஆறுதலாக பதிலாக அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்கினான் என்று சொன்னால், அவையின் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இது மாதிரியான மாநாடுகள், அதற்கு பிறகு வரக்கூடிய ரமலானிய நோம்புகள், ரமலான் மாதத்தில் செய்கின்ற பல்வேறு இபாதத்துகள், இந்த எல்லாவற்றின் நோக்கம் லட்சியம் என்ன என்று சொன்னால், மறுமையில் சொர்க்கத்தை, சாதாரண சொர்க்கம் அல்ல, எந்த சொர்க்கத்தை பெறுவது? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபிமார்களோடு தங்கக்கூடிய வாக்கியத்தை பெறுவதா நோக்கமா இருக்கனே, அந்த நோக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் முடிஞ்ச வர குர்ஆன் சுன்னாவை பின்பற்றனே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இத சஹாபாக்கள் எப்படி முடிந்தவரை குர்ஆன் சுன்னாவுக்கு கட்டுப்பட்டாங்கன்னு சொன்ன சின்ன ஒரு வரலாற்று செய்தி, ஒரு ஹதீஸ் நான் ஞாபகம் ஊற்றேன். சஹாபாக்கள் அன்சாரிய சஹாபாக்கள் மிகச்சிறந்த ஒரு சஹாபி சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கு தெரியும், அன்சாரிகள் ரெண்டு குலங்களாக வசித்தாங்களா இல்லையா? அதுல வந்து அவுசு என்கிற ஒரு குலம் இருந்துச்சு. இந்த அவுசுக்கு யார் தலைவரே? சஅத் பின் முஆத் தான் தலைவரே, மிகப்பெரிய சஹாபி. ஒரு சஹாபியுடைய மரணத்தின் காரணத்தால் அல்லாஹ்வுடைய அரிஷே அடங்கி போனது என்று சொன்னால் இந்த சஹாபி, இந்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க வந்து வஃபாத் ஆயிருவாங்க. இவங்க வஃபாத் ஆனா சஹாபாக்கள் இவங்களை குளிப்பாட்டி கஃபன் செஞ்சு ஜனாசா துலுக வச்சு கபூர்ல வந்து அடக்கம் பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹ் சேர்ந்து தான் பண்ணுவாங்க. பண்ணினால் இவங்களை வந்து கபூருக்குள்ள வச்சாங்களே, வச்ச உனையும் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, திடீரென்று சுபஹானல்லாஹ், கவலையோடு சுபஹானல்லாஹ், இது எங்க நடக்குது? மதீனாவுடைய கபூர்ஸ்தான்ல. சரியா, நீங்க அபூதாவது அந்த ஹதீஸ படிச்சு பாருங்க, பெரிய ஹதீஸா இருக்கு. மதீனாவுடைய கபூர்ஸ்தான்ல கொண்டு போய் கபூர்ல வைப்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயத்தோடு கவலையோடு சொல்லுவாங்க, சுபஹானல்லாஹ் அப்படி கவலையோடு சொல்லுவாங்க. அதை கேட்ட கபூர்ஸ்தானில் குழுமிருந்த சஹாபாக்களும் நபிகள் நாயகத்தை அப்படியே பின்பற்றி சுபஹானல்லாஹ் என்று தஸ்பீஹ் சொன்னார்கள். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்தோடு அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள். அதை கேட்ட சஹாபாக்களும் அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள். இந்த இடத்தில் நீங்கள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, நம்ம எல்லாம் வந்து ஓரளவு குர்ஆன் சுன்னாவ கட்டுப்படுவோம். ஆனா எப்படி கட்டுப்படுவோம் தெரியுமா? காரணம் வேணும் இல்லையா? காரணத்தை கேட்போம். காரணம் புரிந்தால், பகுத்தறிவு ஏற்றுக்கொண்டால் ஓரளவு கட்டுப்படலாம். ஒரு பேச்சுக்கு நம்ம வந்து சஹாபியா இருந்திருந்தா, ரசூலுல்லாஹ் வழக்கத்துக்கு மாத்தமா சுபஹானல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, நம்ம சுபஹானல்லாஹ்னு சொல்லாம ஏன் நீங்க போய் சுபஹானல்லாஹ் சொன்னீங்கன்னு கேட்டிருப்போம், கேட்போமா இல்லையா? அதுக்கு ரசூலுல்லாஹ் காரணம் சொன்னா நம்ம கட்டுப்படுவோம். அப்ப காரணத்தை கேட்டு, காரணத்தை புரிந்து கட்டுப்படுவது இன்றைய கலாச்சாரம். சஹாபாக்கள் கலாச்சாரம் அது அல்ல. சஹாபாக்கள் கலாச்சாரம் என்ன என்று சொன்னால், குர்ஆனில் அல்லாஹ் பாராட்டுவது போன்று சமீஅனா வாத்தானா, அல்லாஹ் ஒன்றை சொல்லிவிட்டால், அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை சொல்லிவிட்டால் கேட்டோம், கட்டுப்பட்டோம் என்பதுதான் சஹாபாக்குடைய பண்பாடு. இந்த காரணத்தால காரணத்தை கேட்காமல் சஹாபாக்களும் சுபஹான் அல்லாஹ், சஹாபாக்களும் அல்லாஹு அக்பர் தஸ்பீஹ் பண்றாங்க. சொல்லி புட்டி கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதர வழக்கத்துக்கு மாத்தமா தஸ்பீஹ் பண்ணியல, வழக்கத்துக்கு மாத்தமா தக்பீர் சொன்னீங்களே, என்ன காரணம்? அதாவது காரணத்தை கேட்டுட்டு சொல்லல, சொல்லி புட்டி என்ன பண்றாங்க, காரணத்தை கேட்கறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அவங்களை உள்ள தூக்கி வச்ச உடனே சின்ன ஒரு அணை அணைத்தது. சரியா, பெரிய சஹாபி இந்த சஅத் பின் முஆத் அவர்களை என்ன செய்தது? கபூர் சின்ன ஒரு அணை அணைத்தது. சின்ன ஒரு அணை அணைத்து விட்டு அவருக்காக கபூர் வந்து விசாலமானது. இந்த அணை அணைத்தது அணைத்த பாத்திரத்தில் மிகச்சிறந்த ஒரு சஹாபி ஆயிற்று. இவரை கபூர் அணைப்பதா நெருக்குவதா என்ற கவலை தாங்க முடியாமல் நான் சுபஹானல்லாஹ் என்று சொன்னேன். அப்படி அணைச்சிட்டு அப்படி விசாலமானிச்ச, அப்பதான் நான் வந்து அந்த விசாலத்தை பார்த்தேன், சந்தோஷத்துல நான் அல்லாஹு அக்பர் என்று சொன்னேன் என்று சொன்ன இந்த செய்தியை இமாம் அபூ தாவூத் ரஹ்மஹுல்லாஹு அலைஹி தங்களுடைய கிதாபுல பதிவு பண்றாங்களே. அவையின் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சஹாபாக்கள் குர்ஆன் சுன்னாவுக்கு அப்படியே கட்டுப்பட்டாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து சான்றா இல்லையாங்க? அதே மாதிரி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டிருப்பீங்க, குர்ஆனுடைய ஒரு வசனம் இறங்குகிறது, எந்த ஆயத்து? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்புகின்ற பொருளை அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்யாதவரை நீங்கள் ஒருபோதும் நல்லவர்களாக ஆகவே முடியாது, நீங்கள் நன்மைகளை பெறவே முடியாது என்கிற வசனம் அருளப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. ஓதி காட்டினா இந்த சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய சொத்து பத்துகளில் நான் விரும்புகின்ற ஒரு தோட்டம் இதோ பைரஹா தோட்டம் இல்லையா, இதுதான் நான் அதிகம் நேசிக்கின்ற தோட்டம், இந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா செய்கிறேன் என்று சதக்கா செய்ய முன் வந்தாங்களே, சதக்காவும் செஞ்சாங்களே என்று சொன்னால் இதுதான் சஹாபாக்குடைய பண்பாடு. இப்படி குர்ஆன் சுன்னாவிற்கு நாம் முடிந்தவரை அப்படியே கட்டுப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாம் யாரோடு தங்குவோம் மறுமையில, நபிமார்கள் நபிகள் நாயகத்தோடு சேர்ந்து இன்ஷால்லாஹ் தங்குவோம், தங்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தரணும் சரியா. இது வந்து முதல் செய்ய வேண்டிய முதல் காரியம். இரண்டாவதாக என்ன என்று சொன்னால், நபிகள் நாயகத்தின் மீது அளவு கடந்த அன்பை, அளவு கடந்த பாசத்தை, அளவு கடந்த கண்ணியத்தை வெளிப்படுத்த வேண்டும். எப்படின்னு சொன்னா, ஒரு ஹதீஸ இமா புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 6171 ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு சஹாபி நம்மள மாதிரி வருவாரு, வந்து கேள்வி கேட்பாரு, மதஸா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே கியாமத் எப்போது வரும் சரியா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. இவங்க வந்து 2013 வரும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் சொல்லாம இவங்க திருப்பி அவங்கள்ட்ட கேள்வி கேட்கிறாங்க, மா ஆயதத்தலஹா, கியாமத் எப்போ வருமா, அந்த மறுமைக்காக நீங்கள் செய்த நன்மைகள் என்ன, சேமித்த சொத்து பத்துகள் மறுமையுடைய சொத்து பத்து என்ன அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட கேள்வி கேட்பாங்க. அவங்க ஓபனாவே சொல்லுவாங்க, மா ஆயதத்து, நான் வந்து நிறைய சதக்காவையோ சக்காத்துகளையோ நன்மைகளையோ நான் பெருசாவெல்லாம் பண்ணல, ஆனால் வலாக்கின்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அதிகமாக நேசிக்கிறேன் சரியா அப்படின்னு அவர் சொல்லுவாரு. சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொல்லுவாங்க, அந்த மஹமன் அஹபபுத, நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு சுருக்கத்தில் தங்குவாய், நீ என்னை நேசிக்கிறாய் என்று சொன்னால் நீ சுருக்கத்தில் தங்குகின்ற இடம் எந்த சுருக்கமாக இருக்கிறது, நான் எங்கே தங்குவானோ அங்கே உன்னை அல்லாஹ் தங்க வைப்பா என்று இவங்க சொன்ன இந்த செய்தியை இமா புகாரி பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, நபிகள் நாயகத்தின் மீது உயிருக்கு உயிரான பாசம் அல்ல, உயிரை தாண்டிய பாசம் காட்ட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிதான் சஹாபாக்கள் அவங்க மேல அன்பு வச்சிருப்பாங்க, அப்படித்தான் பாச காட்டினாங்க. நிறைய அந்த வரலாறுக்குள்ள போற மாதிரி டைம் எனக்கு பத்தாது, ஒரே ஒரு வரலாறு மட்டும் நான் பதிவு பண்றேன். ஆண்கள் மாத்திரம் அல்ல, பெண்கள் சுப்ஹானல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை எவ்வளவு நேசிச்சாங்கிறதுக்கு இந்த வரலாறு சான்று. உஹது போருங்க, உஹது போருடைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, முஸ்லிம்களுக்கு வந்து பயங்கரமான தோல்வி, ஏறக்குறைய 70 சஹாபாக்கள் தாறுமாறாக ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த உஹதுடைய தோல்விக்கு பிறகு சஹாபாக்கள் மதீனாவுக்கு திரும்பி வருவாங்க. வந்தால் பனு தீனார் என்ற ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, அன்சாரிய பெண்மணி, அவங்க குடும்பத்துக்கு பேர் என்ன, அவங்க பேர் இல்ல, குடும்பத்துக்கு பேர் என்ன, பனு தீனார் என்கிற அன்சாரிய பெண்மணி. சஹாபாக்கள் திரும்பி வர்றாங்களே, அந்த சஹாபாக்களை பார்ப்பாங்க, பார்த்து விட்டு கேட்பார்கள், மாபாலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகத்தின் நிலைமை எப்படி இருக்கிறது, நிறைய பேர் கொல்லப்பட்டாங்கன்னு செய்தி வருது, ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ்வை கொல்லப்பட்டுட்டோம் என்றெல்லாம் செய்தி பரவி கொண்டிருக்கிறது, நபிகள் நாயகத்துடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று அந்த அம்மா கேள்வி கேட்கிறாங்க. கேட்டால் இந்த சஹாபாக்கள் பதில் சொன்னார்கள், அவங்க கேட்கறது ரசூலுல்லாஹ் பத்தி கேட்கிறாங்க. இந்த சஹாபாக்கள் சொல்வார்கள், என் அருமை சகோதரிய, இந்த களத்தில், இந்த போர்க்களத்தில் உங்களுடைய சகோதரர் கூட பிறந்த அண்ணன் கலந்து கொண்டாரே, கூட பிறந்த சகோதரன் பேரை சொல்லி அந்த சகோதரன் இந்த உகது களத்திலே ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் சரியா, கூட பிறந்த அண்ணா மூத்தா போயிட்டாரு ஷஹீதாக்கப்பட்டுட்டாரு என்கிற செய்தியை சஹாபாக்கள் சொல்வார்கள். சொன்னால் அந்த பெண்மணி சொல்வார்கள், இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், என்னுடைய அண்ணனை அல்லாஹ் மன்னிப்பானாக, என்னுடைய சகோதரனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பானாக என்று சொல்லிவிட்டு திருப்பி கேள்வி என்ன, மாபாலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமை என்ன அப்படிங்க வாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்லுவாங்க, உங்க அண்ணன் மட்டும் ஷஹீதாக்கப்படல, உன்னுடைய தந்தையும் கலந்து கொண்டாரே, தந்தையும் இந்த உஹது களத்திலே ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் அடுத்து சொல்லுவாங்க சரியா. அதுக்கும் அந்த அம்மா சொல்லுவாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், என் தந்தையை அல்லாஹ் மன்னிப்பானாக, என் தந்தைக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பானாக. மாபாலுநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அண்ணனை விட தந்தையை விட முதல்ல யார தெரியனே? நபிகள் நாயகத்தை தெரியனே. அப்படிங்க வாங்க. மூணாவது சஹாபாக்கள் சொல்லுவார்கள், என் அருமை சகோதரியே, உங்களுடைய சகோதரன் தந்தை மாத்திரம் அல்ல, உங்களுடைய கணவரும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். இன்றைக்கு இதோ நீங்கள் விதவையாக இருக்கிறீர்கள். அப்படிங்குவாங்க. அதற்கும் அந்த அம்மையார் சொல்லுவார்கள், இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன், என் கணவனை அல்லாஹ் மன்னிக்கட்டும், என் கணவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கட்டும், மாபாலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கேள்வி கேட்பாங்க. அந்த சஹாபாக்கள் அந்த பெண்மணியை நபிகள் நாயகத்தில் அழைச்சிட்டு போவாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து பயங்கரமான காயமா இருக்கு. நபிகள் நாயகத்தை காயத்தோடு அந்த பெண்மணி பார்த்து விட்டு சொல்வார்கள், குல்லு முசீபத்தின் பாதக ஜலல் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை உயிரோடு பார்த்து விட்டு அவ்வளவு கவலைகள் எனக்கு போய்விட்டன, என் கணவரே ஷஹீதாக்கப்பட்டு விட்டாரே, அவ்வளவு எனக்கு போயிருச்சு. உங்களை பார்க்கிற அல்ஹம்துலில்லா, உங்களை அல்லாஹ் ஹயாத்தா வச்சானே, அதற்கு நான் அல்லாஹ்வுக்கு சுக்ரு பண்றேன் என்று சொன்ன இந்த செய்தியை இப்னு ஹிஷாம் போன்ற, அதே மாதிரி தாரிகுல் இஸ்லாம் போன்ற நம்பத்தகுந்த வரலாற்று கிதாபுகள்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி நேசிச்சாங்கிறதுக்கு இந்த வரலாறு சான்றா இல்லையா? அப்ப நபிகள் நாயகத்தோடு மறுமையில் நாம் தங்க வேண்டும் என்று சொன்னால் சும்மா வாயில பேசிட்டு போனா பத்தாது. எப்படி அல்லாஹ் வந்து நேசிக்க சொன்னானோ, சஹாபாக்கள் எப்படி நேசிச்சாங்களோ, அப்படி உண்மையிலே நேசிச்சமாக்கே இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், அவங்களோடு சேர்ந்து சொர்க்கத்தில் தங்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தருவான் என்பதை இரண்டாவதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூணாவது என்ன சொன்ன, இந்த ஹதீஸ் இமா முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹு அலைஹி தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமின் 488வது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மதீனாவுடைய பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி சரியா இருப்பாங்க. ஒரு ரொம்ப ஏழையான சஹாபி, நீங்க இந்த அஸ்ஹாபு சுஃபா திண்ணை துளை கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அதுல உள்ள ஒரு சஹாபி, அவங்க பேர் என்ன அப்படின்னு சொன்னா அபு ஃபிராஸ். சரியா, அவங்க பேர் என்ன? அபு ஃபிராஸ் ரலியல்லாஹு அன்ஹு. கட்டுமையான பசியா இருப்பாங்க அவங்க, ஒண்ணுமே சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்ல, அவங்க ஃபகீரு, அவங்க வந்து ஒண்ணுமே இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பசியில் இருக்கிறாங்க. மதீனாவுடைய பள்ளிவாசல இருக்கும்போது கொஞ்சம் சாப்பாடு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து அன்பளிப்பா கொடுக்கப்படும். சரியா, சாப்பாடு கொஞ்சம் வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஏழை தோழரை பார்த்து கேட்பாங்க, சல்னி யா அபா ஃபிராஸ், அபு ஃபிராஸே உங்களுக்கு இது வேணுமா கேளுங்க, நான் தர்றேன். எது கடுமையான பசிங்க, மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லா, நமக்கெல்லாம் அல்லாஹு தஆலா நியமத்துகளை வாரி வாரி வழங்கியிருக்கிறான். அவங்க பயங்கர பசி, சாப்பாடு வருது, உங்களுக்கு சாப்பாடு வேணுமா கேளுங்க, நான் தர்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஏழை தோழரை பார்த்து சொல்வார்கள். சொன்னா அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட கேட்பாங்க, அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களிடத்தில் எதை வேண்டுகிறேன் என்று சொன்னால், இதோ இந்த உணவை வேண்டவில்லை, நான் சொர்க்கத்தில் உங்களோடு தங்க வேண்டும், உங்களுடைய ரஃபீக்காக உங்களுடைய சதீக்காக நான் சொர்க்கத்தில் தங்க வேண்டும், அதை தான் நான் கேட்கிறேன், அதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க அப்படின்னு அந்த கடும் பசியில் சொல்லுவார். அப்ப ரசூலுல்லாஹ்வே அவர்கிட்ட சொல்லுவாங்க, கைரதாலி, நீங்க அதை வந்து பிறகு கேளுங்க, முதல்ல சாப்பாடு கேளுங்க, நான் சாப்பாடு தரேன். இவங்க ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அதுக்கு அந்த சஹாபி சொல்லுவாரே, ஹுவதா, எனக்கு அதுதான் வேணும், இந்த சாப்பாடு ஹீப்பாடுகள் ஒண்ணுமே கிடையாது, இது வந்து அற்பமான உலகம், எனக்கு மறுமை வேண்டும், மறுமையின் சொர்க்கம் வேண்டும், சொர்க்கத்தில் உங்களோடு தங்கக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு தரனே, அது பெரிய ஒரு நியமத்து, எனக்கு அதுதான் வேணுங்க வாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு வழியை சொல்லுவாங்க, அலைக்க பி கஸ்ரத்தி சுஜூத், சுஜூதை நீங்கள் அதிகப்படுத்துங்கள். சரியா, சுஜூதை அதிகப்படுத்துவது என்று சொன்னால் நிறைய தொழுகை ஃபர்லை மாத்திரம் முடித்து விட்டு நாம் வெளியே வந்து விடாமல், இந்த முன்பின் சுன்னத்துகளாக இருந்தாலும் சரி, நஃபீல் தொழுகைகளாக இருந்தாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரியான தொழுகைகளை எல்லாம் தொழுதாங்களோ, தொழு ஆர்வம் ஊட்டாங்களோ, அது மாதிரியான தொழுகைகளை நாம் அதிகரிக்க வேண்டும். இப்படி நிறைய தொழுகைகளை நாம் தொழுவது சுஜூதை அதிகப்படுத்துவது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல் சுஜூதை தவீலாக ஆக்க வேண்டும். சும்மா நம்ம எல்லாம் சுஜூதுல எதா ஓதுவோம், சுபஹான ரப்பியல் ஆயிலா, சுபஹான ரப்பியல் ஆயிலா, அதை ஓத வேணாம்னு சொல்ல வரல, அதை மட்டும்தான் ஓதணுமா? ரசூல் அதை மட்டும்தான் ஓதுனாங்களா? அதை தாண்டிய சுஜூதில் ஓதுகின்ற தஸ்பீஹாத்துகள் இல்லையா? நான் கேட்கிறேன், சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிக்கத்தி வர்ரூஹ் என்கிற தஸ்பீஹை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜதாவுல ஓதுனாங்கன்னு ஹதீஸ் இருக்கா இல்லையா? இது சுன்னாவா இல்லையா? சுன்னாவை பின்பற்றுவதா இல்லையா? இதை தாண்டிய ஒரு அற்புதமான ஒரு தஸ்பீஹே சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹு மக்ஃபிர்லி, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சுபஹானக, நம்ம எல்லாம் தலையை கொடுப்பை கீழே வச்சாலே சுபஹான ரப்பியல் ஆலா, சுபஹான ரப்பியல் ஆலா, சுபஹான ரப்பியல் ஆலா, அதோடு முடிஞ்சு போச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜதாவிலே சொல்வார்கள், சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹு மக்ஃபிர்லி, சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹு மக்ஃபிர்லி என்கிற அற்புதமான ஒரு தஸ்பீஹ ஓதுவாங்க. என்ன இதை தஸ்பீஹ எப்போ ஓதுனாங்க தெரியுமா? அந்த வரலாறு வந்து அன்னை ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. புகாரில் இந்த ரிவாயத் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து ஒரு சூரா அருளப்படுகிறது, சூரத்து நஸ்ர் என்று சொல்லக்கூடிய இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வராய் தன்னாஸ் யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. இல்லையா, அல்லாஹ்வுடைய உதவி அல்லாஹ்வுடைய வெற்றி வந்துவிட்டால், வராய் தன்னாஸ் நீங்கள் மக்களை பார்ப்பீர்கள், யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, அல்லாஹ்வுடைய தீனில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக நுழைந்த வண்ணமாக மக்கள் எல்லாம் இருப்பார்கள். அந்த மாதிரி வெற்றி அல்லாஹ்வுடைய உதவி வந்துவிட்டால் கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வர்றாங்களே, அப்ப பெருமை வந்து விடாமல் இல்லையா? ஏறக்குறைய 23 ஆண்டுகள் சேவை என்று சொல்வதை விட மிகப்பெரிய தியாகம், மிகப்பெரிய புரட்சி அந்த 23 ஆண்டுகளுக்கு அந்த கடைசி காலத்தில் அல்லாஹ் சொல்றான், கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வர்றாங்களே, அப்ப நீங்க என்ன செய்யுங்க சொன்னா, ரெண்டு இபாதத்தை பண்ணுங்கள். முதல்ல என்ன, உங்களுடைய ரப்பின் புகழை கொண்டு ரப்பை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள். கூட்டம் கூட்டமா மக்கள் வர்றாங்கல்ல, இது என்னாலதான் வந்துச்சு, நான் தான் காரணம், நான் நான் என்ற இந்த ஆணவம் அகம்பாவம் வந்து விடாமல் பெருமை யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. அப்ப ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உங்களுடைய ரப்பின் புகழை கொண்டு நீங்கள் ரப்பை தஸ்பீஹ் செய்யுங்கள். அது மாத்திரம் அல்ல, வஸ்தக்ஃபிருஹு, ரப்பிடத்தில் என்ன செய்யுங்கள், பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபாரும் கோருங்கள். இன்னஹு கான தௌவாபா, உங்களுடைய தௌபாக்களை அவன் ஏற்றுக்கொள்பவனாக இருக்கிறான் என்கிற அவசு உறாருளப்படுகிறது. இந்த ஆயத்து வந்த உடனே அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, அல்லாஹ்ட்ட நீங்க தஸ்பீஹ் செய்யணும், அப்புறம் என்ன செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும், அதானே தஸ்பீஹ் செய்யணும் இஸ்திக்ஃபார் செய்யணும் என்ற ஆயத்து வந்துச்சு. வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வார்த்தைகளால் தஸ்பீஹ் செஞ்சாங்க, எந்த வார்த்தைகளால் இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க என்று சொன்னால், நான் சொன்ன பத்தியலா, இந்த சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹு மக்ஃபிர்லி, சுபஹானக அல்லாஹும்ம அல்லாஹ்வே நீயோ பரிசுத்தமானவன், ரப்பனா வ பிஹம்திக எங்களுடைய ரப்பே உன்னுடைய புகழை கொண்டு நாங்கள் உன்னை புகழ்ந்த வண்ணமாக இருக்கிறோம், அல்லாஹு மக்ஃபிர்லி, அல்லாஹ்வே என்னை மன்னித்து விடுவாயாக. முதல்ல வந்து தஸ்பீஹ், இரண்டாவது என்ன, மன்னிப்பு. அப்ப தஸ்பீஹ் செய்யுங்க, மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, இந்த துஆவுல மன்னிப்பு கேட்டாங்க என்று இருக்கிறது. இதை எங்கெல்லாம் கேட்டாங்க தெரியுமா? சும்மா கையை தூக்கி துஆவுல மட்டும் இல்ல, ஃபீ ருகூஇஹி வ சுஜூதிஹி, தன்னுடைய ருகூவிலும் தாய்மார்களே, நம்ம மூணாவது செய்ய வேண்டிய இபாதத் என்ன என்று சொன்னால், அதிகம் அதிகமான தொழுகை. ரமலான மாதம் வந்து கொண்டிருக்கிறது, கியாமுல் லைல் இல்லையா, நம்ம பார்க்கலாம், ஒரு நாள் வருவாங்க, ரெண்டா நாள் வருவாங்க, படிப்படியா பாத்தீங்களாக்கே கொஞ்சம் கொஞ்சமா ஈமான் பலவீனமாகும். நீ ரமலான் 1-2 இந்த முதல் வாரத்துல பள்ளிவாசல் போய் பாருங்க, மாஷா அல்லாஹ் பள்ளிவாசல் பறக்கத்தா இருக்கு. நீங்க 10க்கு மேல போய் பாருங்க, அப்ப என்ன செய்யும், கொஞ்சம் குறையும். அப்புறம் இந்த கடைசி 10 பத்தியில அப்ப கொஞ்சம் கூடும், சரியா? இந்த கேஸ உடைச்சா சோடாவில் உடைச்சமாக்க அப்படி புசுன்னு பொங்குமா இல்லையா, அது மாதிரி ரமலான் மாசம் வந்தோடனே அப்படி பொங்கும், கொஞ்ச நேரத்துக்கு தக்குவா, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுதே. இது வந்து இஸ்லாமிய கலாச்சாரமா இல்லங்க? ரமலான் மாதம் வந்தவனையே அல்லாஹ்வுடைய பயம் வருது, அந்த பயம் கடைசி வரை நீடிக்க வேண்டும். அஹப்புல் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் என்ன என்று சொன்னால், அதுவோ முகாவையின் கல்ல, அது குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்வது என்பது ஹதீஸா இல்லையா, புகாரிடைய ரிவாயத்து. அப்ப என் அருமை சகோதரர்களே, நம்ம என்ன செய்யணும்னு சொன்ன, அது சலாத்துல், நான் கேட்கிறேன், நம்ம எல்லாம் சலாத்துல் லைல் மாஷா அல்லாஹ் ஓரளவுக்கு தொழுவோம், எப்ப தொழுவோம், ரமலான்ல வந்து ஏதோ போனா போதுன்னு தொழுவோம் இல்லையா, ரமலான் முடிச்ச அடுத்த 11 மாசத்துல நம்ம எத்தனை பேர் கரெக்டா சலாத்து லைல் துழுவது பண்றது இல்லையே? அந்த ஹதீஸை கொண்டு வந்து நிப்பாட்டுறோமே, ஹதீஸை எப்ப நிப்ப கொண்டு வந்து காட்டுறோம்? நம்ம ஊர்ல சண்டை வருதே, தராவிகி 8-ஆ 20-ஆ வருஷம் வருஷம் வரேன், தராவிகி 8-ஆ 20-ஆ கொடுப்பது யார் தெரியுமா? ராமசாமி. ராமசாமி யாரு? போலீஸ் ஸ்டேஷன்ல வரதாங்க இன்ஸ்பெக்டர். ராமசாமி ஃபத்வா கொடுக்கிறாரு, நீங்க 20-ஆ தொழுங்க, அனுபவிச்சுக்கிறோம் வேதனை, சரியா? அப்ப சண்டை போட்டு ராமசாமி கிட்டையும் கந்தசாமி கிட்டையும் போய் 8-ஆ 20-ஆ கேள்வி கேட்கிறோமே, இது மார்க்கமா, இது சுன்னாவா? நான் கேட்கிறேன், 8 என்பதற்குரிய அந்த சான்றை முன்வைக்கிறோமா இல்லையா? ஐசா நாய் சொன்னாங்களே, அதுல 8-னு மட்டுமா ஹதீஸ் இருக்குது? மாக்கான யஸீது ஃபீ ரமலான வலா ஃபீ கைரிஹி அலா இஹ்தா அஷரத ரகஅத்தன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதமாக இருந்தாலும் சரி, ரமலான் அல்லாத மாதங்களாக இருந்தாலும் சரி, 8+3 தொழுதார்கள், சரியா? அப்ப 8+3 என்பதற்கும் இந்த ஹதீஸ் சான்று. இன்னொரு சான்று என்ன? ரமலான் அல்லாத மாதத்திலையும் தொழுதாங்க இல்லையா? அப்ப ஏனைய 11 மாதங்களையும் தொழ வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஸ் சான்றா இல்லையாங்க? அப்ப என் அருமை சகோதரர்களே, நேரத்தின் அருமையை கருதி நம்ம ரொம்ப சுருக்கமான உள்ள போறேன். அப்ப மூணாவது காரியம் என்ன என்று சொன்னால், என்ன நிறைய இபாதத்துகள்ல வந்து கூடுதல் கவனம் செலுத்தணும் என்பது வந்து மூணாவது காரியம். நாலாவது என்னன்னு சொன்னா, இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹு அலைஹி, இமாம் தபரானி ரஹிமஹுல்லாஹு அலைஹி இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. நாலாவது நாம் செய்ய வேண்டியது பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்ய வேண்டும், சரியா? பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை சரியாக செய்தால் அவங்க யாரோடு தங்குவாங்களா சொர்க்கத்துல? நபிகள் நபிமார்களோடு, சரியா? அதுல ஹதீஸ் வருது, ஒரு மனிதன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா சொல்லி அவர் மரணிக்கிறார். எந்த நிலையில் மரணித்தார் என்று சொன்னால், மம்மாத்த அலாதாலிக்க, அந்த கலிமா சொன்னாரே அதே நிலையில், ஷிர்க் செய்யாமல் குஃப்ர் செய்யாமல் அதே நிலையில் அவர் மரணிக்கிறார். அப்படி மரணித்தால் அவர் யாரோடு எங்கே இருப்பார் என்று சொன்னால், அவர் நபிமார்களோடு சித்தீக்களோடு சுருக்கத்தில் தங்குவாரு என்று சொல்லிவிட்டு ரசூல்லா ஒரு ஷர்த்து, ஒரு செக் வைக்கிறாங்க. மாலம் யத்தக்க வாலிதைஹி, அவர் தன்னுடைய பெற்றோர்களை நோவினைப்படுத்தாமல் இருந்தாலே தவிர, சரியா? அவர் களிமா சொன்னாரு, களிமா பிரகாரம் வாழ்ந்தாரு, அப்படி மட்டும் வாழ்ந்தா பத்தாது, மெயினா எதை செஞ்சுக்க கூடாது? அம்மா அத்தாவுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை, அந்த பணிவடைகளை அவர் முறையாக செய்திருக்க வேண்டும். அதில் குறை வைத்திருந்தால் என்ன செய்ய முடியாது? சொர்க்கத்துக்கு போக முடியாது என்று சொன்னாங்கன்னு சொன்ன. அப்ப இன்னைக்கு நிறைய விரிசல் குடும்பங்கள்ல பாத்தீங்களாக்க, நீங்க எல்லாம் அதாவது பணம் வர வர இந்த குடும்ப உறவு, இந்த பாச எல்லாத்துக்கும் மேல பணம் பெருசா போயிருச்சு. இன்னைக்கு நீங்க உறவுகளை பாருங்க, அண்ணனை விட எது பெருசு? பணம் பெருசு. தம்பியை விட பணம் பெருசு. அண்ணன் தம்பி விடுங்க, பெத்தெடுத்த தாயை விட எது பெருசாகி விட்டது? சொத்து பணம் பெருசாகி விட்டதா இல்லையா? எத்தனையோ சகோதரர்கள் சொத்து பணத்திற்காக பெற்றோர்களை எதிர்த்து கொண்டு நீதிமன்றங்கள் படிகள் ஏறுகின்ற காட்சிகளை நான் பார்த்திருக்கிறேன். என் அருமை சகோதரர்களை, இதான் மார்க்கம். அப்ப என் அருமை, நம்ம செய்ய வேண்டிய என்ன செய்யணும்? பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை வந்து ரொம்ப கரெக்டா பண்ணணும். சின்ன ஒரு வரலாறு பதிவு பண்றேன். இமா முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹு அலைஹி இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. உவைசுல் கரணி, கேள்விப்பட்டிருப்பீங்களா? உவைசுல் கரணி ரஹிமஹுல்லாஹு அலைஹி, இந்த உவைசுல் கரணி வந்து ஒரு சஹாபியுடைய, ரசூலுல்லாஹுடைய காலத்தில் வாழ்ந்தவர். அவங்க வந்து சஹாபியா இருந்திருக்கணும், ஆனா என்ன இல்லை, இவரு சஹாபி இல்ல. இவர் வந்து எங்கே வாழ்ந்தார் என்று சொன்னால், யமனில் வாழ்ந்தார். யமன் தேசம் இருக்க பத்தியலா, அங்கேதான் உவைசுல் கரணி வந்து வாழ்றாரு. ரசூல்லா வந்து மக்காவுலையும் மதீனாவுலையும் வாழ்றாங்க. இந்த காலத்துல, சமகாலத்திலேயே இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பக்காவான ஒருத்தரே, ஆனால் சஹாபியாக ஆகவில்லை. ஏன் சஹாபி ஆகல? நபிகள் நாயகத்தை பார்க்கவில்லை. இவங்க நினைக்கிறாங்க, நம்ம வந்து மக்காவுக்கு போயோ மதீனாவுக்கு போயோ ரசூல்லாவை பார்த்து சஹாபியா ஆகிறணுமா? அல்லது நம்முடைய தாய் இருக்கிறாங்களே, வயசான தாய், தாய்க்கு ஹிதுமத்து பண்றாங்க, தாய்க்கு பணிவிடை பண்றாங்க, தாய்க்கு பணிவிடை செய்வதா? அந்த அங்கே இந்த மாதிரி ஃபிளைட் பிடிச்சு வந்துட்டு பறந்து போட முடியாது, அந்த மாதிரி போயிருமே. அப்ப தாய்க்கு பணிவிடை செய்வது மேலா நபிகள் நாயகத்தை பார்த்து சஹாபியாக ஆவதா? தடுமாறுறாங்க. கடைசியில் அவங்களே ஒரு முடிவுக்கு வர்றாங்க, நம்ம ரசூலுல்லாவை பார்த்து சஹாபியா ஆகுறத விட யாரா இருப்போம்? உம்மாவுக்கே பணிவிடை செய்வோம் அப்படின்னு உம்மாவுக்கே பணிவிடை செய்யறாங்க. இந்த செய்தி நபிகள் நாயகத்திற்கு எத்தி வைக்கப்படுகிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக சொல்லுவாங்க, வைசுல் கரணி ஒரு முடிவு எடுத்தாரே அது சரியான முடிவு. எது? உம்மாவா அப்பாவுக்கு பணிவிடை செய்வது சொன்னாரே அது என்னது? உம்மாவுக்கு செய்கின்ற பணிவிடை வந்து மகத்தானது, என்னை வந்து பார்ப்பதை விட அது சரியான முடிவு என்று சொல்லிவிட்டு அவர் தாய்க்கு கட்டுப்பட்டாரே, தாய்க்கு பணிவிடை செய்கிறாரே, அதற்காக அவருக்கு அல்லாஹ் தருகின்ற தரஜா பரிசு என்ன என்று சொன்னால் அவர் என்ன துவாவை கேட்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். சரியா? அவர் கேட்கிற துவாவை அல்லாஹ் என்ன செய்வான்? ஏத்துக்கிடுவான். இதுக்குரிய பரிசு. அம்மாவுக்கு பணிவிடை செய்கிறாரே அதற்குரிய பரிசு. அது மாத்திரம் அல்ல, லவ் அக்ஸம அலல்லாஹி லபர்ராஹு, அவர் வந்து அல்லாஹ் மேல சத்தியமாக இதை செய்வேன் என்று சத்தியம் இட்டால் அதை செய்து முடித்து வைப்பது யாரே? அல்லாஹ் முடிச்சு வைப்பான். சரியா? அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒருத்தர், கண்ணியமான ஒருத்தர் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய பெரிய சஹாபாக்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, பெரும் பெரும் சஹாபாக்களை பார்த்து சொல்லுவார்கள், என் அருமை சஹாபாக்களே, நீங்கள் உவைசுல் கரணையை சந்தித்தால் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க அவரை துவா செய்ய சொல்லுங்க. யாரை பார்த்து? பெரிய பெரிய சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க. நீங்க உவைசுல் கரணா, அவர் தாய்க்கு பணிவிடை செய்கிறாரே, அவரை கேட்டு அல்லாஹ் ஏத்துக்கிடுவானே, அதனால உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று அவரை துவா செய்ய சொல்லுங்க அப்படிங்குவாங்க. அப்படின்னு இவங்க வஃபாத் ஆயிருவாங்க. இஸ்லாமிய இரண்டாவது கலீஃபா உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலகட்டத்தில் இந்த உவைசுல் கரணி யமன் தேசத்திலிருந்து எகிப்துக்கு போயிருவாங்க. எகிப்துலேருந்து ஒரு கூட்டத்தோடு இங்கே வருவாங்க, மதீனாவுக்கு வருவாங்க. மதீனாவுக்கு வந்து பெரியவங்கள ரொம்ப வயசாலியாக இருப்பாங்க. அப்போ மதீனாவில் வந்து கலீஃபாவை பேசிக்கிட்டு இருக்கும்போது கலீஃபா கேட்பாங்க, உங்களில் யாரும் உவைசுல் கரணி இருக்கிறீங்களோ அப்படின்னு. கலீஃபா ஏன்னா பார்த்தது இல்லையா, அதனால கேட்பாங்க. அவர் ஒரு வயசான ஆள் வந்து, நான் தான் உவைசுல் கரணிங்குவார். ரொம்ப தன்னடக்கத்தோடு, நான் தான் யாரு உவைசுல் கரணி அப்படிங்குவாங்க. கலீஃபா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷப்பட்டு சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பத்தி முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க, நீங்க கேட்கிற துவாவெல்லாம் அல்லாஹ் ஏத்துக்கிறவான்னு சொன்னாங்க, நீங்க சத்தியமிட்டு சொன்ன அதை அல்லாஹ் செஞ்சு வைப்பான்டாங்க. எதுக்குரிய பரிசு? உம்மாவுக்கு பணிவிடை செய்யல, அதுக்குரிய பரிசுண்டாங்க. எனவே இவனுடைய பாவங்களை மன்னிக்குமாறு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள் என்று யார் வேண்டுவது? யாருடைய வாயில் அல்லாஹ் பேசுகிறார் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்களோ அந்த சஹாபி அவர்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. சரியா? அவங்களும் துவா செய்வாங்க. செஞ்ச உடையுமே இந்த உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உவைசுல் கரணிட்ட வந்து கேட்பாங்க, உவைசுல் கரணி அவர்களே, நீங்க வந்து எகிப்துக்கு போகும்போது எகிப்துடைய கவர்னருக்கு நான் ஒரு தபால் தர்றேன், நான் ஜனாதிபதி இல்லையா, பெரிய ஏறக்குறைய பாதி பூமியில பாதி உலகத்தை யார் ஆள்றது? உமர் தான் ஆள்றாங்க. நான் வந்து எகிப்துடைய கவர்னருக்கு தபால் தர்றேன். என்ன தபால்? ஜனாதிபதியுடைய தபால். என்ன தபால் என்று சொன்னால், இவர் தான் உவைசுல் கரணி, இவருடைய கண்ணியம் இது இதுவாக இருக்கிறது, எனவே கவர்னரே நீங்க வந்து உவைசுல் கரணியை வந்து ரொம்ப கண்ணியப்படுத்தனே அப்படின்னு என்னுடைய உத்தரவு. தபால் மாத்திரமல்ல, தபாலில் வந்து ஒரு உத்தரவு தருவேன் அப்படின்னு யார் கேட்கிறது? கலீஃபா உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட கேட்கிறாங்க. சரியா? நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? தாங்க தாங்கன்னு வாங்கியிருப்போம் இல்லையா? இது நம்ம பாலிசி. ஆனா அவங்க சொல்றாங்க, இல்ல வேண்டாம், எனக்கு அந்த மாதிரி தபால் அந்த மாதிரி பேர் அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் இந்த மாதிரி எளிமையா வாழ்ந்து இப்படியே வஃபாத்தாக விரும்புறேன் என்று என்ன செய்யல, அந்த உத்தரவு தபாலை வாங்கிட்டு போகாம போயிருவாங்க. சாதாரணமா மக்களோடு மக்களா எளிமையோடு வாழ்ந்து எளிமையோடு போத்தா போனாங்க என்கிற செய்திய, உவைசுல் கரணையை பற்றிய சிறப்பு என்ற ஒரு தனி பாடத்தையே இமாம் முஸ்லிம் தொகுக்கிறாங்க. சரியா? அப்படி தொகுத்து இந்த ஹதீஸ் இந்த வரலாறு எல்லாம் பதிவு பண்றாங்கன்னு சொன்னா, என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, இந்த உவைசுல் கரணிக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு அந்தஸ்து ஏன் வந்தது? ஏன் வந்துச்சு? அவர் உம்மாவுக்கு செய்த பணிவிடை. அப்படி கலிமா சொல்லி அந்த கலிமாவில் உறுதியாக நின்று உம்மாவுக்கு பணிவிடை செய்தால் இன்ஷா அல்லாஹ் எங்க இருப்போம்? எங்க இருப்போம் இன்ஷா அல்லாஹ்? நபிகள் நாயகத்தோடு சொர்க்கத்தில் தங்குவோம் என்பது வந்து நாலாவது. அப்படித்தானே? ஆறை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன், டைம் ரொம்ப கம்மி. அஞ்சு என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம திருமீதியில் இந்த ஹதீஸ் வருது, அபூ சயீதுல் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நம்ம எல்லாம் இபாதத்தின் எதை மட்டும் நினைப்போம்னு சொன்னா, இந்த தொழுகை, நோன்பு, ஜக்காத்து இதானே, இதுதான் நம்ம நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு குறுகிய வட்ட போட்டுக்கிட்டோம். எதுவும் இபாதத்து என்று சொன்னால் வியாபாரம் செய்கிறோமா இல்லையா, அது இபாதத்தா இல்லையா? அதுவும் இபாதத்து. எந்த வியாபார இபாதத்து? பொய் சொல்லாமல் இல்லையா, கலப்படம் செய்யாமல், ஏமாற்றாமல், மோசடி செய்யாமல், இறைவனுக்கு பயந்து நீ வியாபாரம் செய்கிறோம் என்று சொன்னால் அது என்ன? இபாதத்து. என்றனால ரசூலா சொல்றாங்க, அத்தாஜிருல் சதீக்குல் அமீனுல்லதீன மல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஹுதாய் வஸ்ஸாலிஹீன் வஹஸுன உலாயிகா ரஃபீகா. அந்த தாஜிர் நபிமார்களோடு சேர்ந்து சுருக்கத்தில் தங்குவார். எந்த தாஜிரே? அஸ்ஸதூக், உண்மையாளர். அந்த திஜாரத்தில் என்ன இருக்கக்கூடாது? இந்த பொய் ஃபிராட்லாம் இருக்கக்கூடாது. அல் அமீன், மோசடி இல்லாமல் நம்பகமான, நம்பிக்கைக்குரிய. இந்த பொருள் இவ்வளவு தாங்க, இதாங்க தரமே என்று ஓபனா சொல்லணே. நம்ம குறைச்சி கேட்டமாக்க, வாங்கினதே இவ்வளவு தாங்க, அஞ்சு ரூபாய் தாங்க லாபம், பொய் எல்லாம் என்னது இருக்கு, பொய்யா இருக்கு. அதே மாதிரி வந்து சைனா பொருளா இருக்கு, இந்த பொருள் வந்து ஜப்பான் பொருளுங்க, அதான் மேரி எப்படி அடிச்சு விட்டுக்கலாமே. இந்த மாதிரி நிறைய ஃபிராடு பண்ணி பண்றாங்களே, இது வந்து பெரிய ஏமாற்று, மோசடி, பாவம். அவர்களை கருணையோடு அல்லாஹ் பார்க்கவே மாட்டான். யார் வியாபாரத்துல மோசடி பண்றாங்களோ அவங்களை அல்லாஹ் செய்ய மாட்டானா? கருணை பார்வை பார்க்க மாட்டான், பாவங்களை மன்னிக்க மாட்டான், சொர்க்கத்திற்கு அனுப்ப மாட்டான் என்றெல்லாம் தெளிவான ஹதீஸு. அப்ப வியாபாரி அவருடைய ஷர்த்து என்ன? சதுக்கு, சிதுக்கு, உண்மை இருக்கனே, அதே மாதிரி அமானத் இருக்கனே. அந்த அமானத்தோடு அந்த சிதுக்கோடு வியாபாரம் செய்தால் அந்த வியாபாரி இன்ஷால்லா எங்க இருப்பாரு? எங்க இருப்பாரு? இன்ஷால்லா நபிமார்களோடு சொர்க்கத்தில் தங்குவார் என்பது வந்து அஞ்சாவது. ஆறாவது யார் என்று சொன்னா, ரொம்ப ஈஸி, இதை நீங்க எல்லாம் வந்து நிச்சயமா அமல் பண்ணலாம். நீங்கள் அமல் பண்ணவில்லை என்று சொன்னால் கட்டாயமா உங்கள்ட்ட எல்லாம் கேள்வி கேட்பான், சரியா? ஏன்னு சொன்னா, அதாவது எத்தீமுடைய கஃபீல், எத்தீமுடைய கஃபீல்டா என்ன? எத்தீமுடைய பொறுப்புதாரி. எவ்வளவோ எத்தீம்கள் இருக்கிறாங்க, நமக்கு தெரிஞ்ச ஊர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பொறுப்புதாரியா நீங்க ஆகிறேன். பொறுப்புதாரா ஏ டு செட், நம்ம பிள்ளைக்கு இருப்போமா இல்லையா, சாப்பாடா இருந்தாலும் சரி, துணிமணி, மருத்துவம், கல்வி, எல்லாத்துக்கும் என்ன? உங்களால முடிஞ்ச ஒரு எத்தீமை எடுத்து வச்சு இல்லையா, அது வீட்டில் வைத்து வைத்துக் கொண்டாலும் சரி, அது பக்காவான எந்த எத்தீம் காணாவில் பக்காவா பராமரிக்கிறாங்களோ அவங்களுக்கு வச்சு, இவர் வந்து எத்தீமுங்க, இவருக்கு நான் தான் கஃபீலு. மாசம் மாசம் என்ன எவ்வளவு செலவு இல்லையா, தங்கறதுக்கு எவ்வளவு, சாப்பாட்டுக்கு எவ்வளவு, படிப்புக்கு எவ்வளவு, மருத்துவத்துக்கு எவ்வளவு, ஆடைக்கு எவ்வளவு, சின்ன ஒரு அமௌண்ட் தான், பெரிய ஒரு காசுலாம் வரப்போறது இல்லை. அப்படி நீங்கள் வைத்துக் கொண்டால், அதை பற்றிய செய்தி இமாம் புகாரி பதிவு பண்றாங்க, 5304 ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கிறது. ஆனா வகாஃபில் யதீமி கஹாதைனி ஃபில் ஜன்னா, நான் ரெண்டு விரலை காட்டி சொல்றாங்க, நானும் யதீமுடைய கஃபீல் இருக்கிறாரே, யதீமுடைய பொறுப்புதாரி, அவரும் இந்த இரண்டு விரலை போன்று சொர்க்கத்தில் ஒன்றாக சேர்ந்து தங்குவோம் என்று சொல்றாங்களே. இந்த ஹதீஸ் வந்து நெசமா இல்லையா, இது வஹியா இல்லையா? நான் கேட்கிறேன், ஏன் இந்த ஹதீஸை உங்களால் பின்பற்ற முடியாதா? அந்த அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு சக்தி தரவில்லையா? உன்னை புரிஞ்சுக்கிறங்க, உங்களுக்கு அல்லாஹ் காசு பணங்களை தருகிறான் என்று சொன்னால் இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை, கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான், கொடுத்துக்கிட்டே இருப்பான், பார்த்துக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்தில் அவன் திருந்தவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான்? எடுக்கவும் செய்வான். கொடுக்கக்கூடிய ரப்புக்கு எடுக்க முடியுமா முடியாதா? இந்த உலகமே வந்து ஒரு சோதனை களம்ங்க. அப்ப நீங்க அல்லாவுக்கு பயந்து, நம்ம ஊர்கள்ல வேற வேற உங்க சொந்த பந்தங்கள் இருப்பாங்க இல்லையா, உங்க ஊரை பாருங்க, உங்க சொந்தத்தை பாருங்க, உங்க ஊர்கள்ல உங்க சொந்தத்துல யார் ஏழைகள், யார் எத்தீமே, அதாவது வேலை சொல்ல வேண்டாம். அப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஏன்னா சில பேர் அந்த மாதிரி பண்றாங்க, இந்த எத்தீம்களுக்கு வந்து உதவி செஞ்சிருக்கிறாங்க, அவங்களை நான் சொல்லுவேன் அது ஆர்வமூட்டுறதுக்காக, இருந்தாலும் ஒரு வேண்டாம், ஏதாவது அவங்க செஞ்ச நன்மைகள் போயிருமோ அப்படின்னு நான் பயப்படுறேன். அப்ப நீங்களும் நினைச்சியலாக்க, உங்களுக்கு அந்த சக்தி இருக்குது, முடியும், சரியா? நீங்க செய்யுங்க, அதை நீங்க செலவா நினைக்காதீங்க. அது வந்து நிச்சயமா அல்லாஹ் வந்து உங்களுக்கு என்ன செய்வான், பன்மடங்கு பரக்கத்தை அல்லாஹ் தருவான், துன்யாவுலயும் பரக்கத்தை தருவான். மறுமையில் என்னங்க, ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து சொர்க்கத்தில் தங்குவோம்னு சொன்னா எவ்வளவு பெரிய நியமத்து, சுபஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு செய்தியை மட்டும், ஒரு ஆயத்தை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். சூரத்து தஹ்ரி என்று சொல்லக்கூடிய 76வது அத்தியாயத்தின் 8-9 ஆகிய வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். நல்லவர்கள் சொர்க்கவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், லா நுரீது மினுக்கும் ஜஸா வலா ஷுகூரா. சொர்க்கவாசிகள் யார் என்று சொன்னால், வயுதீமுன தாம், உணவளிப்பார்கள். சரியா? அலா ஹுப்பிஹி, முஹப்பத்தோடு. யாருக்குன்னு சொன்னா மிஸ்கீன்கள், எத்தீம்கள். சரியா? மிஸ்கீன்களுக்கும் எத்தீம்களுக்கும் கைதிகளுக்கும் என்ன செய்வாங்களா? உணவு கொடுப்பாங்க, உதவி செய்வாங்க. அப்படி செய்து விட்டு லா நுரீது மினுக்கும் ஜஸான் வலா ஷுகூரன், உதவி செஞ்சாங்களே அதுக்கு அவர் வந்து பிரதிபகாரம் எனக்கு செய்யணும், சின்ன மீனை போட்டு புதிய பெரிய மீனை பிடிப்பாங்க, அந்த எண்ணம் இருக்க கூடாது. வலா ஷுகூரன், நான் உதவி செய்யறேன், அவன் எனக்கு சுக்குரு சொல்லணும், எனக்கு கடைசி வர அடிமை மாதிரி இவர் சொல்லுவாரு, அதுக்கு என்ன செய்யணும், அடிமை மாதிரி இருக்கனே என்கிற இல்லை என எண்ணம் இல்லாம அல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நான் என்ன செய்யறேன், கேட்டு கட்டுப்பட்டு உதவி செய்யறேன் என்று உதவி செய்தால் நம்ம இன்ஷா அல்லாஹ் எங்க இருப்போம்? நபிமார்களோடு வந்து சுருக்கத்தில் தங்குவோம் என்று சொன்னால், நான் வந்து ஆறு செய்திகள் சொல்லிருக்கிறேன் இல்லையா, ஆறு ஞாபகத்தில் இருக்குல்ல, ஆறு மறுபடியும் ஞாபகம் விட்டுறேன். குர்ஆன் சுன்னாவை முடிந்த அளவுக்கு கட்டுப்படுவது, நபிகள் நாயகத்தை உயிருக்கு மேல் நேசிப்பது, அதிகமாக தொழுவது, பெற்றோரை பேணுவது, நேர்மையாக வியாபாரம் செய்வது, எத்தீம்களுக்கு கஃபீலாக ஆகுவது, இதெல்லாம் உங்களால முடியாத காரியம் அல்ல, நிச்சயமாக நமக்கு அல்லாஹ் அந்த சக்தி அல்லாஹ் கொடுத்துக்கிறான், முடியும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்று தாவா செய்யும் போதே சஹாபாக்கள் அப்படியே கவனமா கேட்பாங்க, தலையில ஒரு பறவை உட்கார்ந்தா கூட தெரியாத அளவுக்கு என்ன செய்வாங்க, கேட்பதோடு அவர் நிறுத்தி கொள்ளாமல் என்ன செய்வாங்க, போட்டி போட்டு அமல் பண்ணுவாங்க என்று ஹதீஸ் இருக்கா இல்லையா? எப்படி சஹாபாக்கள் குர்ஆன் சுன்னாவுக்கு முழுமையா கட்டுப்பட்டாங்களோ அமல் பண்ணாங்களோ அப்படி அமல் செய்து நம்முடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபிமார்கள், சித்தீக்கின்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு தங்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என துவா செய்து முடிக்கிறேன். வாஹிரு தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.